கூடாத வேதனைக்கு யான் செய் குற்றம் என்ன, கூடாத வேதனைக்கு யான் செய் குற்றம் என்ன, குண்டறிந்த தாடாளனே தென் தனியை குமர தென் தனிகை குமர நில் தண்டையந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவோ எனக்கே தெரிந்து படைத்தனே எனக்கே தெரிந்து படைத்தனே நம பார்வதி பதை அரர மகாதேவ சிவனே செல்வர்களே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்பது பெரியவர்களுடைய ஆணை. ஆகவேதான் திருவள்ளுவர் சொன்னார், கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரனே. ஆகவே கல்வியினுடைய பயன் என்ன? கல்வியினுடைய பயன் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லல, கல்வியினுடைய பயன் இறைவனை தொழுவது என்ன திருவள்ளுவர். அப்படியான அடுத்த கேள்வி வரும், இறைவனை ஏன் தொழ வேண்டும் என்பது ஒரு கேள்வி, இறைவனை எப்படி தொழ வேண்டும் என்பது இன்னொரு கேள்வி. ஆகவே இன்றைக்கு ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பிலே ஓரளவு சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். வழிபாடு அருமையான தமிழ்ச்சொல், வழிபடுதல். அதை ஆகமங்கள் சொல்லக்கூடிய நெறியிலே சொன்னால் பூஜை, பூஜா. பூ என்றால் வருவது, ஜா என்றால் போவது, பூஜா இல்லையா. அப்ப நம்முடைய பாவங்கள் போவதும் புண்ணியங்கள் வருவதும் அதான் பூஜா. ஆகவே அப்படிப்பட்ட பூசை, தமிழ்ல சொல்வதா இருந்தா பூசை, அந்த பூசை என்பது மூன்று வகைப்படும். ஒன்று ஆன்மார்த்த பூசை, இரண்டாவது பரார்த்த பூசை, மூன்றாவது அதிகார பூஜை. அதாவது இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் அண்டத்திலேயும் இருக்கிறார், பிண்டத்திலேயும் இருக்கிறார். ஆகவே அண்டத்திலேயும் இறைவன் இருக்கிறார், நம்முடைய பிண்டத்திலேயும் இறைவன் இருக்கிறார், அதுதான் உண்மை. ஆகவே சொன்னார்கள், அண்டத்தில் உள்ள இறைவனை நாம் வழிபடுவது பரார்த்த பூஜை, பிண்டத்தில் உள்ள இறைவனை வழிபடுவது ஆன்மார்த்த பூஜை அப்படின்னா. ஆகவே இந்த அர்த்தம் என்றால் பாதின் அர்த்தம், அர்த்தம் ஆன்மாவிலே பாதி ஆன்மார்த்தம், பரத்திலே பாதி பரார்த்தம். ஆகவே சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்றால், ஆலயத்திலே நாம் சென்று இறைவனை வழிபடுவது என்பது பரார்த்த பூஜை, வீட்டிலே சிவபெருமானை நாம் ஆவாகனம் பண்ணி செய்வது ஆன்மார்த்த பூஜை. இந்த ரெண்டும் நமக்கு உரியது. இன்னொரு பூஜை சமயம் அதிகார பூஜை என்பது ஆச்சாரிய மூர்த்திகளுக்கு மட்டுமே உரியது, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாச்சு, எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிறீங்க சார். அதுக்கு பத்திரிகைக்காரன் பிரார்த்தனை கிளப் அவங்க வேற நடத்துறான், அவர் வியாதி குணப்படுறதுக்கு நீங்க பூஜை பண்ணணுமா இல்லையா, பிரார்த்தனை கிளப் இப்படிலாம் இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்ல தெரியுமா உங்களுக்கு, ஒருவருக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ண முடியாது, என் பசிக்கு நீங்க சாப்பிட முடியாது இல்லையா. ஆகவே ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் விதி விலக்கு. அது என்னன்னு கேட்டா, தீட்சை செய்து வைக்கிற ஆச்சாரிய மூர்த்திகள் மட்டும் நமக்காக அவங்க ப்ரே பண்ணலாம். அப்படி அவர்கள் செய்வது அதிகார பூஜை என்று பெயர். ஆகவே இந்த மூன்று வகையான பூஜையில ஆலயத்திலே போய் நாம் சிவபெருமானை வழிபடுவது என்பது பரார்த்த பூஜை என்று சொன்னேன், அதுதான் ஆலய வழிபாடு. இங்க ஒரு கேள்வி வரும், என்ன சார் சிவபெருமான ஆலயத்தில் போய் வழிபட்டா போதாதா, வீட்டில் வழிபடணுமா அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு விதமாகவும் கேட்கலாம், வீட்டில் வழிபட்டா போதாதா ஆலயத்தில் போய் வழிபடணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஆலய வழிபாடு என்பது சைவ சித்தாந்தம் என்ன கூறுகிறது என்றால், ஆலய வழிபாடு என்பது எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் வேண்டும், ஆனா இன்னைக்கு சில ஆன்மீக இயக்கங்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னு கேட்டா, இந்த ஆலய வழிபாடெல்லாம் பிகினர்ஸுக்குன்றாங்க. இதெல்லாம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடையல. ஆகவே வீட்டில இருந்து யோகம் போன்ற செய்தியெல்லாம் படிக்க முடியும், செய்ய முடியும். ஆகவே கோயில்ல போய் வழிபடுவது என்பது பக்குவம் இல்லாதவர்களுக்கு உரியது அப்படின்னா. அப்படிப்பட்ட இயக்கங்கள், அப்படி சொல்லுகின்ற ஆன்மீக இயக்கங்கள் நிறைய வந்தாச்சு. ஆனா சைவம் சொல்லுவது, சித்தாந்தம் குறிப்பாக சொல்வது அப்படி அல்ல. சிவஞான போதம் நீங்க படிக்கிறீங்க, பன்னெண்டாம் ஜோதியில என்ன சொன்னார் மெய்கண்டார், இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்ததனுடைய பயன் என்ன? கடைசியா சொன்னார், செம்மலர் நோண்டாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மதி மாலரணேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணென தொழுமே. கடைசியில தான் சொல்ல போற, எல்லாம் படிங்க. கடைசியில் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனிதன்னை சிவபெருமானாக கருதி வழிபடுதான் கடைசி அட்வைஸ் சொல்ல போறார் மெய்கண்டர். அப்ப என்னன்னு கேட்டா, ஞானிகளுக்கும் ஆலய வழிபாடு வேண்டும். அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஒரு சிறப்பு. அதாவது ஆலய வழிபாடு என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையிலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆலய வழிபாடு என்பது சைவத்தினுடைய கொள்கை அல்ல. அதே போல இன்னொன்று சொல்வதாக இருந்தால், நம்முடைய சமயகுலவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட பக்குவம் உடையவர்கள். சிவபெருமான சொடக்கு போட்டு கூப்பிடலாம், அவங்க கூப்பிடுறது சிவபெருமான் வருவார் இல்லையா. ஆனா ஏன் ஆலயங்கள் வழிபட்டார்கள்? என்னுடைய சமயகுலவர்கள் எல்லாம் 274 பாடலையும் வீட்டில இருந்தா பாடினாங்க. 274 பாடல் பெற்ற தலங்கள் எங்கேயாவது சம்பந்த வீட்டில் உட்கார்ந்து பாடினதா நமக்கு அதை இருக்கா? எங்க போய் பாடுறாரு? எல்லாம் ஆலயத்துல தான் பாடுறாரு. அப்ப என்ன தெரியுதுன்னா, எப்பேற்பட்ட நிலை கைவரப்பெற்றாலும் ஆலய வழிபாடு எல்லோருக்கும் அவசியம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக ஆலயத்திற்கு சென்றார்கள். அதான் முக்கியம். அவர்கள் சிவபெருமான் கூட்டிட சிவபெருமான் அவர்கள் கூட்டிடத்துக்கு அவர் வருவார். ஆனா ஏன் செய்கிறார் என்றால், அது சிவஞானபதி சொன்னது போல, ஆண்டோர் ஆச்சாரம் பாதுகாத்தற் பொருட்டும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தற் பொருட்டும் பெண், அதுபோல நமக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் செய்து காட்டினார்கள். செய்து காட்டினால்தான் அவர் தலைவர் என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம். ஆகவே அப்படியானால் ஆலய வழிபாடு என்பது இதெல்லாம் எதை காட்டுகிறது? மெய்கண்டார் சொல்வதையும் நம்முடைய சமயகுலவர் நடந்து காட்டினதையும் பார்க்கும் பொழுது, ஆலய வழிபாடு என்பது எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் கட்டாயமாக வேண்டும். ஆனா இங்க ஒன்று சொன்னாங்க, ஆனா சிவபெருமான அருள் செய்வதற்கு பாருங்க, அது மட்டும் வேறுபடும். எல்லாருக்கும் ஆலய வழிபாடு வேணும், ஆனா அவர் அருள் செய்வது சரியாளருக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், கிரியாளருக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், யோகிகளுக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், ஞானிகளுக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார். அவர் அருள் செய்கின்ற விதம் மாறும், ஆனா நீங்க வழிபடணும். அப்படித்தான் வேறுபாடு உண்டே ஒழிய, ஞானிகளுக்கு அல்லது யோகிகளுக்கு ஆலய வழிபாடு வேண்டாம் என்பது சைவத்தினுடைய கொள்கை அல்ல. இன்றைக்கு நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம் என்றால், ஆலயத்திலே சென்று எப்படி வழிபட வேண்டும், முக்கியமாக ஆலயத்திலே எழுதி போட்டுக்கிறாங்க, ஆலயத்தில் செய்யத்தகாதன என்ன அப்படின்னு போர்டை எழுதி போட்டுக்கிறாங்க. இப்ப நாம் பொதுவாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். குளித்து விட்டுத்தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் நம்முடைய சமயம். மற்ற சமயங்கள்லாம் அப்படி சொல்லல, யாருன்னு உங்களுக்கே தெரியும். குளிக்காமே கோயிலுக்கு போகலாம். அப்புறம் ஈர ஆடையோடு போகக்கூடாது, உலர்ந்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டுதான் பரார்த்த பூஜைக்கு செல்ல வேண்டும். காலில் எந்த விதமான பாத அணிகளும் அணிந்து கொள்ளக்கூடாது. வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதாவது கோயிலுக்குன்னு போனா வெத்தலமாக்காவது வாங்கிட்டு போகணும். கையை வீசிக்கொண்டு செல்லக்கூடாது. தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இது போன்றவர்கள் வாங்கி, இதெல்லாம் அடிப்படையான சில ஒழுக்கங்கள். ஆனா எதையெல்லாம் கூடாது என்றார்கள் என்றால், குளிக்காமல் செல்வது, ஆசௌசம் அல்லது தீட்டு. தீட்டு என்பதற்கு சாஸ்திர பெயர் வந்து ஆசௌசம். ஆகவே தீட்டு ஆசௌசம் போன்ற காலங்களிலே நாம் ஆலயத்திற்குள்ளே செல்லக்கூடாது. அப்படின்னா இந்த ஆலயத்திலே நடக்கக்கூடிய பூஜை அல்லது வழிபாடு என்பது பொதுவாக சிவாலயத்திலே 4 வகைப்படும். நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணியம், புண்ணிய காலம். சிவாலயத்தில் நடக்கூடிய வழிபாடுகள் 4 வகைப்படும், குறிச்சுக்கிடுங்க. நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணிய காலம். நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணிய காலம். அதாவது தினந்தோறும் சிவன் கோயில்ல ஆறு கால பூஜை நாலு கால பூஜை என்று ஒவ்வொரு கோயிலையும் மாறுபடும். அது நித்திய பூஜை. நைமித்திகம் என்றால் விழா காலத்திலே செய்வது நைமித்திகம், மகோற்சவம் என்று பெயர். அதாவது நியாயமா வந்து இந்த திருவிழா என்ற சொல் இருக்க மகோற்சவம், அதுக்கு பெஸ்டிவல் இங்கிலீஷ் வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது. பெஸ்டிவல்னா கொண்டாட்டம் தான் அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஆனால் அது என்னவோ நம்ம வார்த்தை இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம் பெஸ்டிவல்னு சொல்றோம். ஆனா அந்த பெஸ்டிவல் வார்த்தையே சொல்லக்கூடாது. அந்த கோயிலில் நடக்கக்கூடிய அந்த நித்தியம் என்பது தினந்தோறும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைவதுதான் நித்தியம். நைமித்திகம் என்பது ஒரு ஆண்டு காலத்துக்கு ஒர்க்கு வரக்கூடிய குறைபாடுகளை களைவதுதான் நைமித்திக பூஜை. அது திருவள்ளுவர் சொன்னார், சிறப்போடு பூசணையும் செல்லாதுன்னார். திருவள்ளுவர் அருமையா சொன்னாரு, பூசணை என்றால் தினந்தோறும் செய்வது, சிறப்பு என்றால் அந்த மகோற்சவ காலங்களில் பண்ணுவது. ஆகவே சிறப்போடு பூசணையும் செல்லாது அப்படின்னார். ஆகவே இந்த இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நித்தியம் என்பது தினந்தோறும் சிவாலயத்தில் நடக்கக்கூடிய ஆறு காலம் நாலு கால வழிபாடுகள். நைமித்தியம் என்று மகோற்சவ காலங்களிலே அல்லது திருவிழா என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த திருவிழா காலங்களிலே ஒழுக வேண்டிய பூஜை முறைகள். காமியம் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கையை முன்னிறுத்தி, ஒரு வேண்டுதலை முன்னிறுத்தி உலகத்தவருக்காக வழிபாடு செய்வது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, ஆகவே ஒரு போர் வருவதை தடுக்க வேண்டும். இது உங்களுக்கும் அதுதான் எனக்கும் அதுதான். போர் வர்றதை யாருமே விரும்பல இல்லையா, மக்கள் அழிவதை யாரும் விரும்பல. அப்போ இந்த போர் வராமல் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமாண்ட வேண்டுகோளை வச்சு பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா அது காமியம். அப்புறம் புண்ணிய காலம். புண்ணிய காலம் என்று சொன்னால் திருவாதிரை, பிரதோஷம், மற்ற மகோற்சவம் எல்லாம் ஆலயத்துக்காலே வேறுபடும். ஆனா புண்ணிய காலம் என்பது எல்லா சிவாலயங்களிலும் பிரதோஷம், திருவாதிரை, நவராத்திரி, சிவராத்திரி, அமாவாசை, பௌர்ணமி, இதெல்லாம் புண்ணிய காலம். இந்த காலத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு அதிகமான பயன் உண்டு. ஆகவே அதுக்கு பேரு புண்ணிய காலம் என்று வைத்தார்கள். இப்ப ஆலயத்திற்குள்ளே செல்வதற்கு தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது அவர்கள் ஆசமனம் செய்து கொள்ள வேண்டும். அது என்னங்கிறது தீட்சை பண்ணவங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. மற்றவர்களுக்கு ஆசமனம் தேவையில்லை. இப்ப கோயில்ல வந்து குளம்னு ஒன்னு வச்சிருக்கிறாங்க இல்லையா, பொதுவாகவே அவ கோயில் குளத்துக்கெல்லாம் போவான்னு தான் சொல்லுவான். இந்த குளத்தையும் சேர்த்தே தான் சொல்லுவான். இவ எப்ப பார்த்தாலும் கோயில் குளம்னு தான் தெரியவான்றான். இப்ப இந்த குளத்தை கோயில் இருந்து பிரிக்க முடியல இல்லையா. இந்த குளம் எதுக்கு கோயில்ல வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா குளிப்பதற்காக மட்டும் அல்ல, ஞாபகத்தை வச்சுக்கணும். அது ஆசமனம், அகமர்ஷனம், ஸ்நானம், இதெல்லாம் நாம செய்வதற்காக. சுவாமிக்கு வந்து தீர்த்தவாரி, தெப்போற்சவம், அது சுவாமிக்கு நடக்கக்கூடிய கிரியைகள். ஆகவே இதெல்லாம் எதற்காக என்று அந்த அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் இதெல்லாம் எதை அடிப்படையாக நான் வைத்துக் கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னால், ஆகமங்கள், அந்த ஆகமத்தினுடைய சாரத்தை நம்முடைய சைவ வினாவிடை என்று ஆர்வனாளர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதன் வழியாகவும் மகோற்சவ விளக்கம் என்று அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இல்ல ஆர்வனாளர் சொல்வார், ரெண்டு விதமா சொல்வார். சிவாலய தரிசன இயல், சிவாலயத்தில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது சிவாலய தரிசன இயல். சிவாலய கைங்கரிய இயல், சிவபெருமானுக்கு நீங்க எப்படி கைங்கரியம் செய்யணும் அது வேற. அது ரெண்டு தனித்தனியா சொல்வார். சிவாலய கைங்கரிய இயல், சிவாலய தரிசன இயல். இப்ப நாம சிந்திக்கிறது தரிசனம் தான், சிவாலயத்தில் எப்படி தரிசனம் செய்ய வேண்டும். ஆகவே தீட்சையை பெற்றுக் கொண்டவர்கள் ஆசமனம், அகமர்ஷனம் இவைகளெல்லாம் செய்து கொண்டுதான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக கோபுர தரிசனம். இந்த கோபுரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கோபுரமும் ஒரு லிங்கம் தான். அது கோபுரத்துக்கு இன்னொரு பெயர் வந்து தூலலிங்கம். அதாவது தூலலிங்கம்னா என்ன, சூட்சும லிங்கம்னா என்ன அப்படின்னா, கோயில்ல மூலவராக இருக்கிறார் அல்லவா, அவர் வந்து சூட்சும லிங்கம். ஆனா கோபுரமும் ஒரு வகையில் லிங்கம் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்டமெல்லாம் அடங்கி இருப்பது அவருக்குள் என்று காட்டுவதற்காக. இன்னொரு வகையாக சொல்வதா மேக்ரோகாசம், மைக்ரோ காசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கோபுரம் என்பது மேக்ரோ காசம் ஆஃப் த லார்ட். லிங்கம் என்பது மைக்ரோ காசம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அதாவது பருப்பொருளாகவும் இருக்கிறான், நுண்மையாகவும் இருக்கிறான். திருவள்ளுவர் பையனையும் படிச்சுங்க, ஐயாவும் சொன்னாங்க இல்லையா, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்புயின்மையா திருவள்ளுவர் பையன் சொன்னார். அந்த இரண்டாம சிவபெருமான் இருப்பார். ஆகவே கோபுரம் என்பது பெரிது என்பதை காட்டுவதற்காக ஆகவே இந்த கோபுர தரிசனம் செய்து கொண்டு அதை தூலலிங்கத்தை வணந்து வணங்கிக் கொண்டு, நீங்க அதாவது கோபுர தரிசனம் என்பதும் சொல்லலாம், அது இன்னொரு வகையாக சொல்வதால் தூலலிங்கத்தை வணங்கிக் கொண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கோபுரத்தை வணங்கிக் கொண்டு நாம் ஆலயத்திலே நுழையும் பொழுது அந்த கோபுர நம்முடைய ஆலயத்தினுடைய வாயில் இருக்கு இல்லையா, அந்த வாசலையும் வணங்க வேண்டும். சில பேர் படியில் வணங்கிட்டு போவாங்க, சில பேர் வாசலை பார்த்து வணங்கலாம். ஆகவே வாசலும் வணங்குவதற்கு உரியது. அதுக்கப்புறம் மேலாடை, துண்டை வந்து எப்பயுமே துண்டு அணிஞ்சிருந்தோம் இடுப்புல கட்டிக்கணும், உத்தரியம் என்று பெயர். இந்த உத்தரியத்தை தலையிலே கட்டிக்கொண்டோ அல்லது தோளின் மேலே போட்டுக்கொண்டோ போகக்கூடாது. பொதுவாக சட்டை இல்லாமல் சென்றால் சிறப்பு. அது கேரளாவில் உங்களுக்கு ஆப்ஷனே கொடுக்கல இல்லையா, கேரளா கோயில்களில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, தமிழ்நாட்டில் மட்டும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆனால் பொதுவாக மேலாடை இல்லாமல் செல்வது ரொம்ப சிறப்பு. அப்படி உள்ளே நுழையும் பொழுது நேர கோபுரத்திற்கு கீழே, கோபுரத்தை கடந்த உடனே ஒருத்தர் இருப்பார், இடது பக்கம் திரும்பினீங்கன்னா அதிகார நந்தின்னு ஒருத்தர் இருப்பார். சிவாலயத்தில் மொத்தம் ஏழு விதமான நந்தி உண்டு, ஞாபகத்தில் வச்சுக்கணும். நந்தி என்ற பெயர் சிவபெருமானுக்கே உரியது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நந்தி நாமம் நமசிவாயவே, நந்தினா சிவபெருமான் தான் நந்தி, வேற ஒண்ணும் இல்ல. நந்தினா வாகனம் தான் நந்தி நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல, அப்படிதான் ஒரு டிவி சீரீஸ்லயும் காட்டிட்டு இருக்கான், நந்தி நந்தி நந்தியை வச்சே படம் எடுத்துட்டு இருக்கான், இவ்வளவு ஓட்டிட்டு இருக்கான். இப்போ ஏழு விதமான நந்தி சிவாலயத்தில் அமைக்கலாம் என்று விதி இருக்கிறது. அதை முக்கியமாக ரெண்டு நந்தி கட்டாயமா இருக்கணும், மிச்சம் ஏழு நந்தி எல்லாம் ஆப்ஷனல். பெரிய ஆலயமாக இருந்தால் எந்தெந்த நந்திகள் எங்கெங்க இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நந்தியில வந்து அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, இந்திர நந்தி, வேத நந்தி, திருமால் நந்தி, தர்ம நந்தி, விருஷப நந்தி என்று ஏழு வகையான நந்திகளை உள்ளே பிரதிஷ்டை செய்திருக்கலாம் என்று சொல்கிறது. ஆனா அந்த ஏழு நந்தியும் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. ரெண்டு நந்தி, ஒன்று அதிகார நந்தி, அது சிவாலயத்திலே உள்ளே நுழையும் பொழுது இடது பக்கம் திரும்பினீங்கன்னா ஒருவர் இருப்பார். அவர் எப்படி இருப்பார்னு கேட்டீங்கன்னா, உடம்பு மனித உடம்பாக இருக்கும், முகம் காளை வடிவாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதிகார நந்தி. கோயிலுக்கு நேர கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய நந்தி அப்படி இருக்க மாட்டார், முழுவதும் காளை வடிவம் அவர். அவர் ஆன்ம நந்தி. அதிகார நந்தி என்பவர் இடது பக்கம் இருப்பார், ஆலய நுழைவு இடது பக்கம், நம்மை பார்த்துக் கொண்டிருப்பார் இல்லையா, போறவங்க வர்றவங்களை பார்த்துட்டு இருப்பார். அந்த நந்தி எப்படி இருக்காருன்னா சாமியை பார்த்துட்டு இருக்கார், இந்த நந்தி நம்ம பார்த்துட்டு இருப்பார். அவருடைய கருத்து என்னவென்றால், அந்த நந்தியை நாம் அவரிடத்திலே அனுமதி பெற்றுக் கொள்ளாமல் சிவாலயத்தில் நுழையக்கூடாது. அந்த அதிகார நந்தி என்பவர் யார் என்றால், அவர் ரொம்ப பெரிய ஆள். அதிகார நந்தி தான் சமயான போதையில் நமக்கு கொடுத்தவர். அதிகார நந்தியினுடைய நம்முடைய குரு பரம்பரை, சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுகூடி தலைகமாதோன்னு பாடுறோம். இந்த சைலாதி என்பதுதான் அதிகார நந்தி, வேற யாரும் இல்லை. சிராதர முனிவருடைய மகனாக பிறந்ததனால ஒரு சைலாதின்னு ஒரு பெயர். அவரிடத்திலிருந்தான் திருக்கயிலாய பரம்பரை ஆரம்பமாயிருக்கிறது. அவரை நீங்க சாதாரண ஆள் நினைச்சிடக்கூடாது, அவர் வந்து நிரந்தர முதல்வர். நமக்கு அவர் தான் நிரந்தர முதல்வர், எலெக்ஷன்ல மாற்ற முடியாத முதல்வர். குரு பரம்பரை அவரிடமிருந்தான் ஆரம்பிக்கிறது. சிவஞான போதத்தை நமக்கு தந்தவர் அவர்தான். ராவணனை ஹூங்காரம் பண்ணவர் அவர்தான். வியாசருடைய கை ஸ்தம்பிக்கும்படியாக பண்ணவர் அவர்தான். எத்தனையோ அருட்செயல்கள் பண்ணியிருக்கிறார். அவருக்கு ஒரு பொறுப்பு என்ன கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் என்றால், சிவாலயத்தை காக்கின்ற பொறுப்பும் கைலை மலையை காக்கின்ற பொறுப்பும் அவரிடத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லது இன்னைக்கு உள்ள பாஷையில் சொல்றாப்ல இருக்கணும் கேட்டீங்கன்னா, அவர் தான் செக்யூரிட்டி ஆபீசர். அப்படி வச்சுட்டா புரியும். இப்போ கைலாய மலைக்கு செக்யூரிட்டி ஆபீசர் அவர் தான், அதிகார நந்தி. ஆகவே செக்யூரிட்டி அனுமதி இல்லாம ஃபேக்டரிக்குள்ள போக முடியாது இல்லையா. ஆகையினால அவரிடத்திலே சிவாலயத்திற்கு செல்ல அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவர் அனுமதி கொடுத்ததாக பாவித்துக் கொண்டு, அனுமதி கொடுக்கல நின்றுட்டே இருக்காதீங்க, அனுமதி கொடுத்ததாக பாவித்துக் கொண்டு உள்ளே சென்று செல்ல வேண்டும். உள்ளே சென்றால் முதல்ல நம்ம கண்ணுக்கு படுவது பலிபீடம், அதுக்கப்புறம் வர்றது கொடிமரம், அதுக்கப்புறம் வர்றது ரிஷபதேவர் அல்லது ஆன்மநந்தி, அவருக்கு தான் இன்னொரு பேர் ரிஷபதேவர். ஆகவே அங்கே நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றார்கள். நமஸ்காரம் என்று சொன்னாலே பொதுவாக இது நமஸ்கார முத்திரையின் பேர், நின்றுகிட்டே நமஸ்காரம் பண்ணா இது நமஸ்காரம் இதுதான். அப்படி பண்ணும்பொழுது நாலு விரல் இப்படி இருக்கணும், இந்த இடது விரல் இருக்கு இல்லையா அது கீழே இருக்கணும், வலது கை விரல் அமைக்கிட்டு இருக்கணும், அதுதான் நமஸ்கார முத்திரையின் பேர். இது நின்று கொண்டு நாம் செய்வது நமஸ்காரம், அதுவும் முக்கியம் தான். நமஸ்காரங்கிற வார்த்தையும் அவங்க அவங்க எல்லாருமே நம்ம விட்டுட்டு அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ வார்த்தைகளை இன்னைக்கு அவங்க தான் பயன்படுத்துறாங்க நம்மளை விட. ஆகவே எங்கே நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் விழுந்து நமஸ்காரம் பண்றது அது வேற. சிவாலயத்தில் பலிபீடத்திற்கு இப்பால், அந்த பலிபீடத்திற்கு இந்த பக்கம் இருந்து கொண்டு நமஸ்காரம் பண்ண வேண்டும். அந்த நமஸ்காரம் செய்யும் பொழுது சொன்னார்கள், ஆண்களாக இருந்தால் ரெண்டு நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் ரெண்டும் பண்ணலாம் ஆண்கள், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டும்தான் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிடுறேன், எட்டு அங்கங்கள் தரையில் படும்படியாக வணங்கினால் அது அஷ்டாங்க நமஸ்காரம், ஐந்து அங்கங்கள் தரையிலே படும்படியாக வணங்கினால் அது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆண்களுக்கு எட்டு அங்கம் என்ன சொன்னாங்கன்னா தலை, ரெண்டு கைகள், நீங்க நமஸ்காரம் பண்ணாலும் ரெண்டு கையை ஊனி ஆகணும், அப்புறம் தலை, அப்புறம் ரெண்டு தோள்கள் படணும். ஆண்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ரெண்டு தோள்களும் தரையிலே பட வேண்டும், அப்புறம் ரெண்டு காதுகள் தரையிலே பட வேண்டும், அப்புறம் மோவாய், இந்த மோவாய் கட்டைன்னு பேர், இதுக்கு பேரு அதான உலக உலகில் முகரக்கட்டங்கிறோம் மோவாய். அந்த எட்டு அங்கங்களும் தரையிலே படும்படியாக வணங்குவது அஷ்டாங்க நமஸ்காரம். இது ஆண்கள் அப்படியும் பண்ணலாம். பஞ்சாங்க நமஸ்காரம் என்று சொன்னால் தலை கைகள் இரண்டு முழந்தாள், அது ரெண்டு முழங்கால் தலையில படும், ரெண்டு கைகள் தலையில படும், தலை தலையில படணும். இந்த அஞ்சு அங்கம் மட்டும் தலையில படுமாறு வணங்கினா அது பஞ்சாங்க நமஸ்காரம். பெண்கள் வந்து பஞ்சாங்கம் தான் பண்ணணும், அஷ்டாங்கம் பண்ணக்கூடாது. அல்லது இன்னொரு விதமாக சொல்வதாக இருந்தால் பெண்கள் மார்பகங்களும் காதுகளும் தரையிலே படும்படியாக வணங்கக்கூடாது, பெண்களுக்கு முக்கியம். ஆகவே இது பெண்களுக்கு செய்யக்கூடிய வணங்கா நமஸ்காரம் என்று இதெல்லாம் எங்க வருதுன்னு கேட்கலாம் நீங்க, அதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த பஞ்சாங்க அஷ்டாங்கம்லாம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணம் 126வது பாடல், சம்பந்தர் புராணம் 666வது பாடல், இந்த ரெண்டிலையும் சேர்க்கலாரே இந்த வார்த்தையை சொல்றார் அஷ்டாங்க பஞ்சாங்கமாக. அதாவது சுந்தரரும் சம்பந்தரும் எப்படி வணங்கினாங்க நமக்கு காட்டுறார். அதுக்கப்புறம் ரெண்டு குற்றங்கள் நாம் செய்யக்கூடாது நமஸ்காரம் பண்ணும்பொழுது, ஒன்று அந்த பலிபீடத்திற்கு இந்த பக்கம் மட்டுமே தான் நமஸ்காரம் பண்ணணும், மற்ற இடத்துல சிவங்கோயில கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது, இது ஒன்று. இரண்டாவது அபிஷேக காலத்திலேயும் கால பூஜை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் அந்த நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இப்ப கால பூஜை நடக்கு, ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நடந்துட்டு இருக்கு, அந்த கால பூஜை நடக்கும் பொழுது அந்த அஷ்டாங்க நமஸ்காரமோ பஞ்சாங்க நமஸ்காரமோ பண்ணக்கூடாது. ரெண்டு விதியும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஒன்று ஆலயத்தில் வேறு எந்த இடத்திலும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அந்த கால பூஜை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆகவே இப்பொழுது இந்த பலிபீடத்தில் பலிபீட தியானம் ஒன்று இருக்கு, அது எல்லாருக்கும் பரிச்சயம் இருக்காது. பலிபீடத்தை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் இப்ப சொல்லல. பலிபீட தியானம் பண்ணிட்டு தான் நீங்க போகணும். அப்புறம் கொடிமரம், இந்த கொடிமரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கொடிமரம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், துவஜஸ்தம்பம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். கொடிமரத்தில் மொத்தம் ஐந்து அங்கம் இருக்கு, ஒன்று மரம், இந்த உள்ள இருக்க மரம், அப்புறம் கொடி சீலை, அது ஒரு துணி பறக்குது இல்லையா, அதுதான் கொடி சீலை. அந்த கொடி சீலையில ஒரு ரிஷப படம் இருக்கும், அப்புறம் அந்த கொடி ஏற்றுவதற்காக கொடிக்கயிறுன்னு ஒன்று இருக்கும், தர்ப்பை கயிறுன்னு ஒன்று இருக்கும். இந்த இவற்றை எப்படி பாவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கொடி மரத்தை சிவபெருமானாகவும் கொடி சீலையை திரோதான சக்தியாகவும் ரிஷப படத்தை ஆன்மாவாகவும் கொடிக்கயிறை அருள் சக்தியாகவும் தர்ப்பை கயிறை மலமாகவும் உருவகிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம தேசிய கொடிக்கு எப்படி பச்சை எதை காட்டுது சிவப்பு எதை காட்டுதுன்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்களோ அதே போல நம்முடைய கொடிக்கும் உண்டு. அந்த கொடிமரத்தில் 33 வளையங்கள் இருக்கும், இருக்க வேண்டும். சில கோயில்ல தவறா இருந்தா அது தவறாருன்னு சொல்லணும். 33 வளையங்கள், அந்த 33 வளையங்கள் நம்முடைய 33 எலும்புகளை குறிக்கும். நம்முடைய வெர்டெப்ரா, வெர்டெப்ரேட் சொல்லணும்னா முதுகெலும்பு, அந்த முதுகெலும்புல 33 எலும்பு இருக்கு. அந்த 33 எலும்புகளின் வழியாக தான் குண்டலின் சக்தியானது மேலே செல்லுகிறது. ஆகவே கொடியேற்றம் என்பது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய குண்டலினி சக்தியை நாம் மேலே ஏற்றுவது சிவயோகம் என்பதை குறிப்பதற்காகத்தான். கொடியேற்றம் என்றால் அதைத்தான், அதுக்கு தான் அர்த்தம். கொடியேற்றம் என்பது நேஷனல் பிளாக் நம்ம கொடியேற்றமே, அதுக்கு அர்த்தம் வேற. சிவங்கோயில கொடியேற்றதுக்கு அர்த்தம் வேற. இப்ப நம்மளை பார்த்துக்கிட்டு கிறிஸ்தவ கோயிலையும் கொடியேற்றம், அவங்களும் தேரோட்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா நமக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்ம நந்தி. ஆக இப்ப எதெல்லாம் கடந்து போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதை ஞாபகம், அதிகார நந்தி, பலிபீடம், கொடிமரம், அதுக்கப்புறம் போனோம்னா ரிஷப தேவர். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஆன்ம நந்தி என்றும் சொல்லலாம். அது வந்து பசுதான், ஆன்மாவதான் அங்க நந்தியாக சொல்லியிருக்கிறார்கள். அது எப்பொழுதும் சிவபெருமானை நோக்கி கொண்டே இருக்கும் என்றால், நாம் எப்பொழுதுமே பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமையை பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார்னு சித்தியாக சொல்வார். ஆகவே ஒரு உயிர் எப்பொழுதும் சிவத்தையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஆனா அவருக்கு வந்து மற்ற எல்லா காலங்களிலும் அவர் வந்து பசுதான். அதாவது பசுன்னா என்ன அர்த்தம், எல்லா உயிர்களையும் ரெப்ரசன்ட் பண்றார் அவர், அவ்வளவுதான். ஆனா பிரதோஷ காலத்துல மட்டும் அவருக்கு சிறப்பு வழிபாடுகள். ஏன் பிரதோஷம் இல்லையா, ரொம்ப சிறப்பு. அதனால இன்னைக்கு ஆலய வழிபாடு சொல்லலாம்னு நினைச்சேன் நான். இந்த பிரதோஷ காலத்துல அவருக்கு ஏன் சிறப்பு வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால், இந்த பிரதோஷ காலத்துல மட்டும் சிவபெருமான் சிவலிங்கத்தில் இல்லாம அவருடைய கொம்புகளுக்கு இடையிலே வந்து விடுகிறார். ஆகவே இவருக்கு செய்யற உபசாரம்னா யாருக்கு செய்யறதா அர்த்தம், சிவபெருமானு செய்யறதாக அர்த்தம். ஆகவே எல்லா தேவர்களும் இந்த பிரதோஷம் என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிரதோஷம் என்பது ஒரு சிறந்த வழிபாட்டு காலம். அது என்னன்னா, சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி 1.5 மணி நேரம், பின்னால 1.5 மணி நேரம், அதுக்குதான் பிரதோஷ காலம் என்று பெயர். இந்த பிரதோஷ காலத்தில் என்ன ஐதீகம் என்றால், சுவாமி நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையில் வந்து விடுகிறார். அப்ப என்ன தெரியுதுன்னா, நந்தியினுடைய கொம்பையே நீங்க சிவலோக சிவலிங்கமாக பாவிக்க வேண்டும் அந்த நேரத்தில். அப்பொழுது அவருக்கு செய்கின்ற உபச்சாரங்களை யார் ஏற்றுக்கிறார், சுவாமி ஏற்றுக்கிறார். அப்பொழுது ஆலயங்களில் இப்ப எல்லா கோயிலையுமே சிவபுராணம் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பு தான். பிரதோஷ காலத்தில் பெருமாள் கோயில தெர போட்டுறோம்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப பெருமாள் இங்க வந்துடுறாருன்னு அர்த்தம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு போய் கேட்காதீங்க. நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறார், பெருமாள் கோயில திரையிட வேண்டும் என்று சொன்னால் பெருமாள் இங்க வந்துடுற. இப்ப பையன் ஆபீசர் வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கிடுங்க, இன் அவுட்னு போர்டு வச்சிருப்பாங்க, ஆபீசர் உள்ள இருக்காரா இல்லையான்னு. ஆகவே பெருமாள் கோயில ஏன் திரை போடுறாங்கன்னா, இஸ் அவுட்னு அர்த்தம். அவர் எங்க வர்றாள், பிரதோஷ காலத்தில் இங்கே வழிபடுவதற்காக வருகிறார். அப்பொழுது நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையிலே சிவலிங்க தரிசனம் செய்வது விசேஷம். அப்ப மூலவரை நந்தியின் கொம்புகளுக்கிடையே நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்போ சிவலிங்க வழிபாட்டை அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கிடையிலே பார்த்தால் சிறப்பு. அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்றால், அந்த மந்திரத்தை குறித்துக் கொள்ளுங்கள், ஓம் ஹரஹர, ஓம் ஹரஹர என்ற மந்திரத்தை மட்டும்தான் சொல்ல வேண்டும். இந்த பிரதோஷ காலத்தில் இப்பெல்லாம் அமெரிக்காவிலேயே பிரதோஷ வழிபாடு வந்தாச்சான், பத்திரிகையில பார்த்தேன் நான். அமெரிக்கால இருந்து வரக்கூடிய மேகசின்ல இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அமெரிக்காவிலும் நடக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பிரதோஷம், அது சனி பிரதோஷம்னா கேட்க வேண்டியதே இல்லை. எல்லா ஊர்லயும் போலீஸ் வச்சுதான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் பிரதோஷ மகிமை தெரிஞ்சு வந்தவங்க இல்ல, ஜோசிகாரன் சொல்லி வந்தால்தான் அதிகம். இது பிரதோஷ காலத்துல போய் வழிபட்டா அப்படி எல்லாம் போயிடும், வியாதி போயிடும், அது போயிடும், இது போயிடும் சொல்றான். ஆனா அது மட்டும் நோக்கமல்ல, அது காமிய பலன் மட்டும் முக்கியம் இல்ல. சிவபெருமானத்தில் நீங்க கேட்க வேண்டியது ஞானம் ஒன்றுதான், அதுதான் ரொம்ப சிறப்பு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரெட்டுக்கட்டு நீங்க போறீங்கன்னு வைங்க, அவர்கிட்ட போய் ரேஷன் கார்டு கேட்கலாமா? பிரசிடென்ட் பெரியவர் தான், அவர்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்டாரா, ரேஷன் கார்டு வேணும்னு கேட்டீங்கன்னா. அது போலதான்
சிவபெருமா அவரிடத்திலே கேட்க வேண்டியது சொன்னார். திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொன்னார், வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். அருமையா சொல்லிவிட்டார். கடவுள் முன்னாடி வந்து உனக்கு என்ன வரும்னு கேட்டா நின்ன கேட்கணும், வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை அப்படின்னா. அப்ப அடுத்த அவரே சொன்னாரு, நான் சொன்னதுக்காக நீ கேட்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். அவரே நான் சொன்னதுக்காக நீ கேட்டுருவியா, கேட்க மாட்டேன் அதான் சொன்னார். பின்னாடி அவரே பதில் சொன்னாரு, மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும். நீ உலகத்துல எதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்னைக்கு கழிச்சு வரியோ அன்னைக்குதான் இது கேட்கக்கூடிய தன்மை வரும். இது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் என்னைக்கு நீ கழிச்சுக்கிட்டே வர்றியோ, இது வேண்டாம்னு கழிச்சு வந்தீங்கன்னா ஒன்னு வேணும்னு வரும், அப்பதான் நீ கேட்ப. நான் சொன்னதுக்காக கேட்க மாட்டேன்ட்டார். அவர் ஒரே இதுல கேள்வியும் பதிலும் வச்சுட்டார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும். என்ன அருமையா சொல்ல. ஆகவே ஞானம் சிவபெருமான் வேடிக்கையா சொல்வேன், சிவபெருமான் எல்லா பவரும் சிவபெருமான் தான் கொடுக்கிறார். எல்லா தேவர்களும் ஞாபகத்தை வச்சுக்கணும். ஆனா ரெண்டு பவர் மட்டும் யாரும் கொடுக்க மாட்டார். இதான் சைவத்தினுடைய முடிந்த உங்களுக்கு புரியறாப்புல சொல்றேன். எல்லா தேவர்களுக்கும் எல்லா அதிகாரத்தை கொடுப்பவர் சிவன். ஆனா ரெண்டை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதிக அந்த ரெண்டு அதிகாரம் முக்கியமான அதிகாரம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தை கொடுப்பதும் வீடு பேற்றை தருவதும் மட்டும் தானே வச்சுக்கிடுவார். ஹி வில் நாட் டெலிகேட் இஸ் பவர்ஸ் இல்லையா. எப்படி பிரதம மந்திரி எல்லாத்துக்கும் மந்திரியை கொடுப்பாரு, ஆனா அட்டாமிக் எனர்ஜியை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதுபோல சீஃப் மினிஸ்டர் எல்லா பதவியும் பிரிச்சு கொடுப்பாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவரே வச்சுக்கிடுவார். எதுக்குன்னு கேட்டா டேஞ்சரஸ் அதெல்லாம். அது போல அது போலன்னு வச்சுக்கோங்க, புரியுறதுக்காக சொல்றேன். அது போல ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலின். இந்த ஞானத்தை வீடு வேறை மட்டும் அவர் தானே நேரடியாக கொடுப்பார், மற்ற தேவர்களின் வழியாக கொடுக்க மாட்டார். இதுதான் முக்கியம். அப்ப சொன்னாங்க, இந்த பிரதோஷ காலத்துல என்ன சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரதோஷம்லாம் காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, பிரதோஷம் விரதம் இருந்தா ரொம்ப சிறப்பு, அது முதல் நாள் ராத்திரியே சாப்பிடாம இருந்தா ரொம்ப சிறப்பு, அப்புறம் ஆலய தரிசனம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு, இந்த பாரணம்னு பேரு, இந்த விரதம் முறிக்கிறதுன்னு சொல்ற முடியாது, அதுக்கு பாரணம் என்று பெயர். இப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் சார், நான் ஆபீஸ்ல இருந்து வரவே 7 மணி ஆயிருது, இதெல்லாம் என்னால அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப பெரியவங்க சொன்னாங்க, பிரதோஷ காலத்தில் இதையெல்லாம் செய்தால் மிகச் சிறப்பு. அது முடியலையா உன்னால, பிரதோஷ காலத்தில் இதெல்லாம் செய்யாம இருந்தாங்க. எவ்வளவு எளிமை பாருங்க, பெரியவங்க இந்த பிரதோஷ காலத்தில் வழிபடுறது இதெல்லாம் நியமங்கள் மேற்கொள்ள எல்லாராலையும் முடியாது. குடும்ப சூழ்நிலை, நாம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் எத்தனையோ இருக்கு. ஆகையால சொன்னார்கள், அந்த சமயத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாது, நாங்கள் இந்த பிரதோஷ காலம் இல்லையா. பிரதோஷம் என்பது 13வது திதி தான், பிரதோஷ திதி. பிரதோஷ திதி வேற, பிரதோஷ காலம் வேற. ஞாபகத்தை சொல்லணும், ஒரு மாசத்துக்கு ரெண்டு பிரதோஷ திதி வரும். அமாவாசையிலிருந்து 13வது திதி, பௌர்ணமியிலிருந்து 13வது திதி, அதுக்கு பிரதோஷ திதியின் பேரு. அந்த பிரதோஷ திதியில சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரம், பின்னாடி 1.5 மணி நேரம், அது பிரதோஷ காலம். அதாவது 3.75 நாழிகை, நம்ம கணக்கில் 3.75 நாளிகைன்னு பேர். அந்த இதில் என்ன சொன்னாங்க, எதெல்லாம் செய்யாம இருக்கணும்னு சொன்னாங்கன்னு கேட்டா, போஜனம் அந்த நேரத்தில் டிஃபன் சாப்பாடுன்னு சாப்பிடாம இருங்க, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுக்கிடுங்க. ஆகவே போஜனம், மலஜலம் கழித்தல். அன்னைக்கு மட்டும் பிரதோஷ காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கலாம், ஆனா செய்யக்கூடாததை தவிர்க்கலாம் இல்லையா, அதையே செய்யலாம் இல்லையா. ஆகவே மலஜலம் கழித்தல், அப்பொழுது சந்தியாவந்தனம் பூஜை அனுஷ்டானம் அது பண்ணக்கூடாது. சிவ தீட்சை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து அனுஷ்டான சந்தியாவந்தனத்தை மேற்கொண்டால் கூட பிரதோஷ காலத்தில் வீட்டிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாது, அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. அப்புறம் சொன்னாங்க, தூங்கக்கூடாது, சயனம், பிரதோஷ காலத்தில் தூங்காதீங்க. அப்புறம் சொன்னாங்க, அலங்கரித்தல், பிரதோஷ காலத்தில் அப்படி சென்ட் கிண்டு பவுடர்லாம் போட்டு உங்களை அலங்கரிக்காதீர்கள். ஆகவே இதெல்லாம் செய்யாம இருந்தாலே போதும் நாங்கள் இல்லையா. விதித்தன செய்தலும் விலக்கியன ஒளிதலுமா, பரிமையர்கள் சொல்றாரு இல்லையா, ரொம்ப அருமையா. ஏதா இதெல்லாம் ரொம்ப எளிமை. அதுக்கப்புறம் இப்போ ஆன்ம நந்திய நாம வணங்கியாச்சு. அதுக்கப்புறம் பிரதட்சணம். இந்த பிரதட்சணம் என்பது ஒற்றைப்படையிலே செய்ய வேண்டிய, அவருடைய சக்திக்கு தகுந்தால பண்ணலாம் இல்லையா. அதான் அந்த காலத்தில் வாக்கிங்னு தனியா வைக்கல. இப்ப எல்லாம் டாக்டர் போனா வாக்கிங் போங்கன்றாங்க. இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பல முறை நீங்க சுத்தினா அது பெரிய வாக்கிங். அது மட்டுமில்ல, ரெண்டும் கிடைக்குது, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, சிவருமான அருளும் கிடைக்குது, நமக்கு உடம்புக்கு நலனும் கிடைக்கும். மூணு நேரம் ஆமா, மூணு மணி நேரம் பிரதோஷ காலம். பிரதோஷ காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஒன்ற, பின்னாடி ஒன்ற, இல்ல இல்ல பிரதோஷ காலம் என்பது அப்புறமும் உண்டு, அஸ்தமனத்துக்கு முன்னாடியும் உண்டு, பின்னாடியும் உண்டு. பிரதர்ஷன நமஸ்காரம், பிரதர்ஷனம் என்றால் ஒற்றைப்படையிலே, அதாவது 3, 5, 7, 9, 15, 21 அப்படிதான் பண்ணும், இரட்டைப்படையில பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, அந்த பிரதர்ஷனம் பண்ணும் பொழுது கைகள் தொங்கிக் கொண்டிருக்க கூடாது, கைகளை வீசியும் நடக்கக்கூடாது. இந்த வாக்கிங்னா கையை வீசி நடக்கணும், இங்க அப்படி நடக்கக்கூடாது. அது என்ன பண்ண, கைகளை ஒட்டிக்கொண்டு நடக்க வேண்டும், இல்லை என்றால் கைகளை அப்படி கட்டிக்கொண்டு நடக்க வேண்டும். ஒன்னு ஒட்டுங்க இல்லைன்னா கட்டுங்க. ஆகவே கைகளை தொங்க போட்டுக் கொண்டோ கைகளை வீசிக்கொண்டோ நடக்கக்கூடாது. ஆகவே பிரதர்ஷனம் முடிக்கிறீங்க, ஒற்றைப்படையிலே முடிக்கிறீர்கள். அதுக்கப்புறம் சுவாமி சந்நிதிக்கு வர்றீங்க. அந்த சுவாமி சந்நிதியில முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பெரிய செக்யூரிட்டி மேன் இருக்காங்க, அதுதான் துவாரபாலகர்கள். துவாரபாலர் என்றால் வாயிற்காப்போம் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரை எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரிய உருவம், பெரிய மீசை, பெரிய பல்லு, இல்லையா, அப்படி போட்டிருக்காங்க. துவாரபாலர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அது என்ன காரணம் என்று கேட்டால், திரிபுரத்து அசுரர்கள், அவர்கள் பூர்வ ஜென்மத்து அசுரர்களாக இருந்தவர்கள், அவர்களுக்கு தான் சுவாமி திரிபுர சம்மார காலத்தில் அவர்களுக்கு அருள் செய்தார். முக்கியமான ஒரு வரலாறு. உய்ய வல்லார் ஒரே மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானே கே உந்தி பர இளமொலை பங்கன் என்று உந்தி பர. அவர்கள் திரிபுர சம்மார காலத்தில் அவர்கள் அழியாமல் காக்கப்பட்டார்கள் சிவபெருமானால். அதனால் அவர்களுக்கு கொடுத்த வரம் என்னன்னு கேட்டா, நாங்கள் வாயில் காப்போனாக இருக்கிறோம் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அந்த அந்த போஸ்ட் வேற, ஆள் வேற, ஞாபகத்தை வச்சுக்கணும். எப்பொழுதுமே போஸ்ட் வேற, ஆள் வேற, இல்லையா. அந்த பதத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது, அந்த பதத்திற்கு பெயர் ஒன்று டிண்டி, இன்னொன்று முண்டி. டிண்டி முண்டி என்பது அந்த போஸ்டோட பெயர். அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் திரிபுரத்து அசுரர்கள். ஒருத்தர் இடது காலை ஊன்றி இருப்பார், ஒருத்தர் வலது காலை ஊன்றியிருப்பார். ஆகவே அவர்களிடத்திலே, அவர்களிடத்திலேயும் நீங்கள் அனுமதி பெற்றுக் கொண்டு, முதல்ல கோயில் அனுமதி, இப்போ திரு அணுக்கன் திருவாயில்னு பேர் தமிழ்ல. சிவபெருமானுடைய சன்னிதிக்கு நேரடியாக போறீங்க. அந்த திரு அணுக்கன் திருவாயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவர்களிடத்திலேயும் நீங்கள் அனுமதி பெற்றுக் கொண்டு, அவர்களை வணங்கிக் கொண்டு, அவர்களுக்கு எல்லாம் என்ன மந்திரம் சொல்லணும் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அப்படி இருக்கிறார்கள். ஆகவே சுவாமியினுடைய துவாரபாலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் என்ன பெயர்னு கேட்டா, அந்த பதத்திற்கு டிண்டி முண்டி என்று பெயர். அப்புறம் சுவாமிகிட்ட போறீங்க, சிவலிங்க பெருமானை பற்றி அது தனியாவே ஒரு நாளைக்கு சொல்லலான் இருக்கிறேன். இந்த சிவலிங்கத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்கின்றன. இந்த சிவலிங்கம் என்பது மூன்று பகுதியாக இருக்கும், ஒன்று பீடம், இன்னொன்று லிங்கம், இன்னொன்று ஆவடை. அந்த சிவலிங்கம் என்பது சதாசிவமூர்த்தி, அவர்தான் நமக்கு அருள் செய்கின்றவர். அதாவது 36 தத்துவத்தையும் கலந்து சிவபெருமான் பிரம்மாவின் மூலமாக படைக்கிறார், அல்லது பிரம்மாவை அதிட்டித்துக் கொண்டு படைக்கிறார், திருமாலை அதிட்டித்துக் கொண்டு காக்கிறார், ருத்ரனை அதிட்டித்துக் கொண்டு அழிக்கிறார், மகேஸ்வரனை அதிட்டித்துக் கொண்டு மறைக்கிறார், சதாசிவமூர்த்தியை அதிட்டித்துக் கொண்டு அருள்கிறார். இவ்வளவுதான் விஷயம். அப்போ என்னன்னு கேட்டா, இந்த ஐவரை அவர் காரணேஸ்வரர்கள்னு பேர். அதாவது இந்த ஐந்து மூர்த்திகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் என்ன பேரு, காரணேஸ்வரர்கள். அந்த வார்த்தை திருவள்ளுவர் பயில வரப்போகுது. திருவள்ளுவர் பயில ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம்தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. திருவள்ளுவர் பயன் 98 நினைக்கிறேன் அந்த பாட்டு, திருவள்ளுவர் பயன் 98 போட்டு அங்க உள்ள காரணர்கள் ஆம்தொழில் ஒரு வார்த்தை சொல்வார். அவர்கள் காரணேஸ்வரர்கள். ஆகவே சதாசிவமூர்த்தியை நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, அவர்தான் நமக்கு அருள் செய்கின்ற மூர்த்தி, பிரம்மா படைக்கின்ற மூர்த்தி இல்லையா. ஐந்தொழில் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக சிவபெருமான் கொடுத்திருக்கிறார் என்பதால் சாஸ்திரங்கள் கூறுவது. உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் மூவருக்கும் உலகம் ஓத வரைத்து ஒருவனுக்கே இங்கு ஆக்கி வைத்தது என்னனின் விரைக்கமலத்தோனும் ஆளும் ஏவலான் மேவினோர்கள் புரைத்ததிகார சக்தி புண்ணியம் நனலாலே சித்தியார சொல்வார். ஆகவே அதுல அந்த காரணேஸ்வரர்கள் மிகவும் சிறந்தவர் சதாசிவமூர்த்தி. அது மட்டுமல்ல, இதுல படிக்க போறீங்க, அம்மா நாளைக்கு நடத்துவாங்க. என்னன்னு கேட்டா, அவர்தான் அருளுவதற்கு அதிதெய்வம், சத்தத்திற்கு அதிதெய்வம் இல்லையா. பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள்ல ஓசை, அந்த ஓசைக்கு அதிதெய்வம் சதாசிவமூர்த்தி என்று வரும். அதாவது சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின் ஔவையார் சொன்ன. ஆகவே அந்த சிவலிங்க பெருமானை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சதாசிவமூர்த்தியாக பார்க்க வேண்டும். இவரின் வழியாகத்தான் நமக்கு சொரூப சிவன் அருள் செய்கிறார். சதாசிவமூர்த்தியுடைய மூலமாக இல்லையா, அவரின் மூலமாகத்தான் அருள் என்கின்ற அந்த சிவபெருமானுடைய ஐந்தொழில்களில் ஒன்று அருள். அதான் கடைசி தொழில், எல்லாம் அருள் தான், அருள் மிகுதான் சொல்றோம். அதன் பின்பு சிவலிங்க பெருமானை வணங்கிவிட்டு அதுல அதையும் முன்னாடி ஒரு நந்தி இருப்பார், அதான் தரும நந்தி. அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கார் பாத்தீங்களா, அவர் தரும நந்தின்னு பேரு, ரொம்ப சின்னதா இருப்பார். அப்புறம் சிவலிங்கத்தை வணங்கிவிட்டு வெளியிலே வரும்பொழுது எப்படி வருகிறீர்கள் என்று சொன்னால், அதுக்கப்புறம் ரெண்டு விதமான தேவர்களை நாம் வணங்குகிறோம். ஒன்று தேவ கோஷ்டம்னு பேர், அதாவது என்னன்னு கேட்டா சிவபெருமானே மாகேஸ்வர மூர்த்தங்களாக இருந்து, அதாவது என மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று பெயர். இந்த மாகேஸ்வர மூர்த்தம் என்றால் என்னன்னு கேட்டா சிவபெருமான் தன்னுடைய சக்தியை உருவமாக கொண்டு தனக்குத்தானே கற்பித்துக் கொள்ளக்கூடிய முகூர்த்தங்கள். இந்த மாகேஸ்வர மூர்த்தம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிடுங்க. சிவபெருமான் தன்னுடைய சக்தியின் துணை கொண்டு தனக்குத்தானே கற்பித்துக் கொள்ளக்கூடிய சம்புபக்க திருமேனின் பெயர், பேர் சம்புபட்சம் என்று பெயர். அதாவது உங்களுக்கு புரியலாம் சொல்வதா இருந்தால், சிவபெருமான் பிரம்மாவாகவும் இருப்பார், சிவபெருமானே விஷ்ணுவாகவும் இருப்பார். ஒரு ஆன்மாவுக்கு ஞாபகத்தை வச்சிருங்க, ஒரு உயிருக்கு அவர் அவருடைய உருவத்தை கொடுத்தால் அது அனுபட்சம், அந்த உருவத்தை அவரே எடுத்துக்கொண்டால் அது சம்புபட்சம். இதான் விளக்கம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ பிரம்மாவோட ரெண்டு வகையான பிரம்மா இருக்காங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று அணுபக்க திருமேனியை பெற்ற பிரம்மா ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் சம்புபட்ச திருமேனியை பெற்றுக் கொண்ட பிரம்மா. ஆகையினால அவர் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள்ல எந்த கோயில்களில் எவ்வளவு இடம் இருக்கோ, இந்த கோயில்களுடைய அமைப்பெல்லாம் வந்து அந்த கோயிலை கட்டுகின்ற அரசர்கள் அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய இடம் இல்லையா, அந்த கால சூழ்நிலை இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் சில ஆலயங்கள் சின்னதா இருக்கும், சில ஆலயங்கள் பெருசா இருக்கும். மேக்சிமம் 5 பிரகாரம் ஒரு ஆலயத்துக்கு இருக்கலாம், சிவாலயத்தில் 5 பிரகாரம் இருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க சில கோயில ஒரே பிரகாரம், சில கோயில ரெண்டு பிரகாரம். அதாவது சிவபெருமானுடைய சம்புபட்ச திருமேனியை பெற்றுக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் யாருன்னு கேட்டா நடராஜர், தட்சிணாமூர்த்தி, பைரவர், இவங்கெல்லாம் சம்புபட்ச திருமேனி என்று சொல்வது. மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25 மூர்த்தங்கள் உண்டு, அந்த அவர்களை முதலில் வணங்க வேண்டும். திரும்ப முதல்ல பண்ணது பிரதர்ஷம், அப்புறம் சிவலிங்க வழிபாடை முடித்துக்கொண்டு அப்புறம் வந்து இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களை வணங்குறீர்கள் அல்லவா, அது பேரு தேவ கோஷ்டம்னு பேரு. அதுக்கப்புறம் பரிவார கோஷ்டம், அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மாக்கு 63 நாயன்மார்கள், சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள், அகத்தியர், அவர்களெல்லாம் வணங்குறோம் பாத்தீங்களா, அவர்களெல்லாம் பரிவார மூர்த்தங்கள் என்று பெயர். சிவங்கோயில தான் இவ்வளவு பரிவார மூர்த்தங்கள், பெருமாள் கோயில் அதெல்லாம் கிடையாது, சிவங்கோயில தான் வந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள் பரிவார மூர்த்தங்கள் எல்லாமே உண்டு. ஆகவே இந்த மாகேஸ்வர திருமேனிகளை வணங்கிவிட்டு அதன் பின்பு பரிவார தேவதைகளை வணங்கிவிட்டு நாம் அதுக்கப்புறம் எங்க வர்றோம், நேர இந்த பரிவார தேவதைகளை யாரெல்லாம் அடங்குவாங்கன்னா சூரியன், சந்திரன், அகஸ்தியர், சமயகுரவர்கள், சந்தானகுரவர்கள், 63 நாயன்மார்கள் எல்லாருமே வந்து பரிவார கோஷ்டம் என்றுதான் சொல்லப்படும். அவர்களை வணங்கிவிட்டு அதன் பின்பு நீங்கள் வெளியே வருகிறீர்கள். வெளியே வந்து நேர எங்க வர்றீங்க? சண்டேஸ்வரத்தை வர்றீங்க. சண்டேஸ்வரரை பற்றி நீங்கள் சிந்திக்கும் பொழுது சிவ புண்ணியத்தினுடைய பலனை நமக்கு தருகின்றவர் சண்டேஸ்வரர். ஞாபகம், சண்டி என்பது ஒரு பதம். அந்த பதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா இப்ப யார் இருக்கா? அந்த பதத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்தவர் அங்கே இருக்கிறார். அவருக்கு அந்த பதத்தை கொடுத்திருக்கிறார் இப்போ சிவபெருமான். அவர் இந்த கற்பகாலம் முடிய வரைக்கும் இருப்பார் அந்த பதத்தில். அப்புறம் இன்னொருத்தர் வருவார். இந்த இடத்துல என்ன ஞாபகம்னு கேட்டீங்கன்னா, இப்ப சண்டேஸ்வர நாயனார் திருச்செங்கலூர்ல பிறந்தார் இல்லையா? அவர் காலத்தில் சண்டீஸ்வரர் கோயில் இருந்திருக்குமா இருக்காதா? சண்டேஸ்வர நாயனார் சிவகோயில வந்து வழிபட்டிருப்பாரா பண்ண மாட்டாரா? அப்ப சண்டீஸ்வரர் சன்னிதி இருந்ததா இல்லையானா என்ன சொல்வீங்க? அப்பையும் இருந்தது. ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சண்டி என்பது பதம். அந்த பதத்தை அலங்கரிக்கக்கூடியவர் இருக்கிறாரே அவர் வந்து ஆன்மா. ஆகவே அந்த பதத்திலே இப்பொழுது யார் இருக்கிறார் என்றால், 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்து திருச்செங்கலூர் அவதாரம் பண்ணி அவருடைய சிவபுண்ணிய செயலுக்காக வேண்டி 5 விதமான சிறப்புகளை அவருக்கு செய்தார். ஆகவே ஈஸ்வர பட்டம், அதாவது சண்டீஸ்வரன் என்கின்ற பட்டம் அவருக்கு மட்டும்தான் உண்டு. இந்த ஈஸ்வரன் இன்னொரு ஆள் சொல்றாங்க இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது, அது எழுத்துப்பிழை, வேற ஒன்றும் இல்ல. சனீஸ்வரன் போடுறதுக்கு போல சனீஸ்வரன் போட்டாங்க, அவ்வளவுதான். அவருக்கு என்ன பதம்னு கேட்டா சனீஸ்வரன் என்றுதான் போட வேண்டும், சனீஸ்வரன் போடக்கூடாது. ஈஸ்வர பட்டம் அவருக்கு கிடையாது. ஆகவே இந்த பதம் வந்து அவருக்கு மட்டுமே உண்டு. சனீஸ்வரன் என்றால் ஹேண்டிகேப்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்ல. ஆகவே சண்டேஸ்வரர் என்ன செய்யறார் என்றால், நம்முடைய சிவ புண்ணியத்தினுடைய பலனை நமக்கு சேருமாறு செய்கிறார். இன்னும் சொல்ல போனா பெரிய அக்கவுண்டன்ட் அவர். நாம் செய்கின்ற சிவபுண்ணியத்தை எல்லாம் அவர்தான் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே நாம் எப்படி வணங்க வேண்டும் என்றால், தாளத்ரயம், அதாவது இடது கையை இப்படி வைத்துக் கொண்டு இந்த உள்ளங்கையில இந்த ரெண்டு விரல்கள்னால கோவிடான முத்திரைன்னு பேர், கோவிடான முத்திரை. இந்த கோவிடான முத்திரையினாலே 3 முறை மெதுவா தட்டணும். அதுக்கு பேரு தாளத்ரயம்னு பேரு. அந்த தாளத்ரயம் செய்து சிவ தரிசன பலனை எனக்கு தந்தருளும் அப்படின்னு கேட்கணும் 3 தடவை. இப்ப அப்படி கை தட்டுறாங்க இல்ல, ஏன்னு கேட்டா செவிட்டு சாமிங்கிறான், காது கேட்காது சார். சிவ நூலை போடுறாங்க, சண்டேஸ்வரருக்கு நூல் போடக்கூடாது, ஆகவே கை தட்டக்கூடாது, தாளத்ரயம் செய்ய வேண்டும். அப்படி பண்ணிவிட்டு அவருக்கு சிவ தரிசனை பலனை எனக்கு தந்தருளும் என்று கேட்டுக்கொண்டு, அதுக்கப்புறம் அப்பொழுதுதான் சண்டீசரா சண்டீசரரை வணங்காமல், அதாவது சிவாலயத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி வெளியில வந்தாலும் சண்டீசரர் வருவார். இந்த சிவாலயத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் தனியா வரமாட்டார். இப்ப அம்மன் கோயில் வெளியில வந்துச்சுன்னா சந்தன மாரி காளியம்மன் மாரியம்மன் தனியா வரும், ஆனா சிவபெருமான் அப்படி தனியா வரவே மாட்டார். அதுக்குவே என்ன பண்ணுவாங்கன்னா, பஞ்சமூர்த்திகள், சிவபெருமான் வீதி வலம் வரும்பொழுது பஞ்சமூர்த்தியாகத்தான் வருவார், தனியாக வரமாட்டார். அது பஞ்சமூர்த்தினா என்னன்னு எழுதிக்கிடுங்க, சுவாமி, அம்பாள், கணபதி, சுப்பிரமணியன், சண்டேஸ்வரர், இவங்களுக்கு பஞ்சமூர்த்தியின் பேர். இந்த பஞ்ச அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, சுவாமி வீதி வலமாக வரும்பொழுதும் அவரை வணங்கினால் அந்த பலனை அக்கௌண்ட் பண்றது யாரு? சண்டேஸ்வரர் தான். ஆகவே சிவ தரிசன பலனை அக்கௌண்ட் பண்றது போற அவர்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அவரை வணங்கிவிட்டு அதன் பின்பு நேராக வந்து தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள், தீட்சை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என்று 2 வகையாக சுவாமிக்கு வழிபாடு செய்கிறோம். ஆகவே தீட்சை பெற்றுக் கொள்ளாதவர்கள் வந்து அங்கே அமர்ந்து நாமத்தை மட்டும், பிறருக்கு இடையூறு இல்லாமல் சொல்ல வேண்டும். தீட்சை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தால் பஞ்சாட்சர ஜபம் செய்ய வேண்டும். ஆகவே கொடிமரத்துக்கு பக்கத்தில் அமர்ந்து நமக்கு ஆசிரியர் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கணும். ஜெபிக்கணும்னா எப்படி? நேத்தே நான் சொல்லிட்டேன், இந்த ஜபம் அதுதான் ஜபம். ஆகவே அதுக்காக தான் உட்கார்ந்தாங்க பெரியவங்க. பெரியவங்க அந்த காலத்தில் ஏன் உட்காந்து கொடிமரத்து பக்கத்தில் உட்கார்ந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சாச்சாரியம் செய்வதற்காக நம்மால் என்ன பண்ணாங்க தெரியுமா, பெரியவங்க உட்காந்து எந்திரிச்சதை பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்தவன இவன் என்ன சொன்னான்னா, சிவங்கோயில சாமி கும்பிட்டவன அங்க உட்காந்துதான் எந்திரிக்கணும். ஏன்னா உட்காந்து என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியாது, இவன் சொன்னா உட்காந்துதான் எந்திரிக்கணும் அப்படின்னா. அது ஏன் உட்கார்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாச்ச ஜபம் பண்ணுவதற்காக உட்கார்ந்தார்கள். அப்படி அமரும் பொழுது தன்னுடைய அந்த ஜபமானது மற்றவர்களுக்கு தெரியாத வகையிலே, நான் சொன்னேன் இல்லையா, பலர் பாராமல் பறிக்க வேண்டும். நான் ஜபமாக யாருடைய கண்ணுக்கு தெரியாம ஜபிக்க வேண்டும். அப்படி ஒருத்தர் விளக்கம். இன்னொருத்தர் விளக்கம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, சிவங்கோவில் இருந்து எதையுமே கொண்டு போகக்கூடாது, அவர் தூசியை கூட கொண்டு போகக்கூடாது, தட்டிட்டு போனதுக்காக உட்கார்ந்தாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆகவே நாம் பெரியவர்கள் வைத்த கிரியையினுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் பஞ்சாச்சர ஜபம் செய்யாமல் சிவாலயத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. சில பேர் என்ன சொல்றாங்க, பைரவ பூஜை பண்ணணுங்கிறாங்க. ஆனா பைரவ பூஜை என்பது பூசகர்களுக்கு மட்டும்தான் உரியது, நமக்கு இல்லை. சிவாலயத்திலே கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, பரார்த்த பூஜைக்கு அதிகாரம். அந்த பரார்த்த பூஜைக்கு அதிகாரம் உடையவர்கள் கடைசியாக பைரவ பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அது ஆன்மார்த்தமாக இருந்தால் நாம கடைசியில அந்த பைரவ கூட்டத்தை வழிபட வேண்டும் வீட்டில். ஆனா சிவாலயத்தில் வந்து பைரவருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பைரவரை வணங்கிவிட்டு வந்தால் போதும். ஆகவே இதெல்லாம் வந்து நாம் கைகொள்ளக்கூடிய நியமங்கள். அந்த சண்டேசருக்கு இன்னொரு நியதி சொல்லப்படுகிறது, வந்த வழியே நாம் திரும்பிச் செல்ல வேண்டும். அது ஏன் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவாலயத்திலே செய்யக்கூடாத குற்றங்கள் என்று ஒரு 33 குற்றம் இருக்கு. அதுல ஒரு குற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவ நின்மாலயத்தை தாண்டக்கூடாது என்பது. ஆகவேதான் சண்டேஸ்வரருக்கு மட்டும் போன வழியிலே திரும்பி வரணும் ஏன்னு சொல்றாங்க கேட்டா, அந்த சிவ நின்மாலயம் இருக்கு இல்லையா, அது அவருக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அந்த சிவ நின்மாலயத்தை நாம் அவர் நேர ஒரு சர்க்கியூட்டா சிந்திச்சோம்னா அதை வந்து நாம் தாண்ட வேண்டிய அவசியம் வரும் என்பதற்காகத்தான் சண்டேஸ்வரருக்கு இப்படி போயிட்டு நேரம் அப்படியே வரணும்னு சொன்னாங்க. ஆகவே சண்டேஸ்வர சந்நிதியில கை தட்டக்கூடாது, நூல் போடக்கூடாது, வந்த வழியே திரும்பி செல்ல வேண்டும். இதெல்லாம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட சில அறங்கள். அதே போல இன்னொன்னு சொன்னாங்க, இந்த சிவன் கோயிலிலே நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது, எப்பொழுதுமே செய்யணும் ரெண்டையும் சொல்லும், எதையெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது. ஆகவே 33 குற்றங்கள் சொல்லியிருக்கு. அந்த 33 குற்றங்கள் எங்க நீங்க பார்த்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோயில்ல செய்யக்கூடாத குற்றங்கள் சைவ வினாவிடை 333 போட்டுவிடுங்க. ஆளுமனாருடைய சைவ வினாவிடை 333 நம்பர். அதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல சிலவற்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஆலயத்திற்குள்ள முக்காடு போட்டுக் கொண்டு செல்லக்கூடாது, அரட்டை அடிக்கப்படாது, அந்த பிம்பங்களுடைய நிழல்களை மிதிக்கக்கூடாது. இதெல்லாம் சாதாரணமா நீங்க செய்யல, ஒண்ணு கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. கோயில்ல வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு, இப்போ அங்க பார்த்தவன எல்லா குசலமும் விசாரிப்பாங்க இல்லையா, காசிப்பிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அரட்டை. ஆகவே அரட்டை அடிக்கக்கூடாது, சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது. நமக்கு வேண்டிய நண்பர்கள் உள்ள வந்தா கூட ஆலயத்திற்குள் அவர்களை வழிபடக்கூடாது, ஆலயத்துக்குள்ள மனிதர்களை வழிபடக்கூடாது, அந்த பிம்பங்களுடைய நிழலை மிதிக்கக்கூடாது. அப்புறம் ஆலயத்தில் நாம கிரியைகள் செய்யக்கூடாது, ஆலயத்தில் கிரியைகள் நாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் பொதுவாக நாம் கையாள வேண்டிய சில வரமுறைகள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சண்டேஸ்வரர் பற்றி இன்னொரு செய்தி, சிவபெருமானுக்கு தனியா ஒரு சண்டி இருக்கார், அம்பாளுக்கு தனியா சண்டி இருக்கிறார், விநாயகருக்கு சண்டி தனியா இருக்கிறார், சுப்பிரமணியருக்கு தனி சண்டி. அதாவது சண்டின்னு சொன்னா இன்னைக்கு என்னன்னு கேட்டா பிரைவேட் செக்ரட்டரின்னு சொன்னா புரியும், பிரைவேட் செக்ரட்டரி. அந்த சிவபெருமானுக்குள்ள பிரைவேட் செக்ரட்டரிக்கு பேரு துனிச்சண்டர்னு பேர், துனிச்சண்டர். அம்பாளுக்குள்ள சண்டீஸ்வரின்னு போட்டுருவாங்க கோயில்ல இல்லையா, அந்த பதம் யமனி சண்டீஸ்வரி. விநாயகருக்கு ஒரு சண்டி இருக்காரு, அவருக்கு பேரு கும்போதர சண்டர். முருகனுக்கு ஒரு சண்டி இருக்கிறார், அவர் பேரு சுமித்ர சண்டர். என்ன கேட்டா பாவனையினால. இப்ப திருச்செந்தூர் போறீங்க இல்லையா, திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கு ஒரு சண்டி இருக்காரு, அந்த சண்டி யாருன்னு கேட்டா சுமித்ர சண்டர். அதை ஞாபகத்தை வச்சுக்கணும், முருகப்பெருமானுக்கு சண்டியா இருக்கிறவர் சுமித்திரர், அவர் வேற. சிவபெருமானுக்கு துனிச்சண்டர், ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அந்த பலனை நமக்கு தருவதற்காக சிவபெருமானாலே நியமிக்கப்பட்ட அல்லது அந்தந்த பதங்களுக்கு என்று அவர்கள் அந்த அவர்கள் செய்த சிவபுண்ணியத்தின் பலனாக அந்த பதவியை கொடுத்திருக்கார் சுவாமி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாலே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சித்தியார் சொல்ற ரொம்ப அருமையாக. அதே போல சண்டேஸ்வரருக்கு வணங்கிவிட்டு அப்புறம் வந்து கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்து நாம் பூஜை செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆலயத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஆலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது கூடிய வரைக்கும் நீங்க சுவாமிக்கு முகத்தை காட்டிக்கொண்டு வர வேண்டும். அதாவது முதுக காட்டுறத கொஞ்சம் குறைக்கணும், நேர புறமுதுக காட்டு கொண்டு வரக்கூடாது ஆலயத்தில். அது கொஞ்சம் ரெண்டடி மூணடியாவது பின்னாடி வந்துடும். அப்படி விளங்குதா? அதுக்கு பேர் சோத்துன்னு பேரு. சோத்து வணக்கம் திருவாசகத்தில் வருது. சோத்துன்னு ஒரு வார்த்தை வருது திருவாசகத்தில், தெரியுமா உங்களுக்கு? அந்த சோத்துன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா புறமுதுகு காட்டாமல் வணங்குவது. அதுக்கு பேர் தமிழ்ல சோத்துன்னு பேரு. அது அந்த புறமுதுகு காட்டாமல் அவரை வணங்கிவிட்டு இப்ப பின்னாடி நாம் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நம்ம ஆலயத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் சிலவற்றை நான் தொகுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் ஆலய வழிபாட்டை பற்றி நேரம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் அதிகமான செய்திகளை சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆலய வழிபாடு எல்லா நிலையிலே உள்ளவர்களுக்கும் கட்டாயமாக வேணும் என்பதுதான் சைவர்கள் சைவ சாஸ்திரங்கள் நமக்கு விதித்தது என்கிறத மட்டும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்.